மாயையின் வயிற்றுள் மண்ணி வருந்தயல் ஞானம் இச்சை ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்து இங்கு ஆயும் முக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் காய பெத்தங்களாகி கலந்துடன் நிற்கும் ஆன்மா. ஆன்மா அஞ்ஞனம் பசுத்துவ மாத்திரையால் கேவலப்பட்டு நின்ற ஆன்மா. இந்த பாடலையும் கடைசியில வந்திருக்கிற ஆன்மா என்ற அந்த சொல்லை முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்மா ஆன்மான முந்தின பாடல சொன்னார, கேவலாவத்தை பட்டு பசுத்துவத்தால் மறைக்கப்பட்டு கேவலாவத்தை பட்டு கிடந்தது அந்த ஆன்மா. மாயையின் வயிற்றுள் மண்ணி, அதன் பின் அந்த கேவலாவத்திற்கு பிறகு அசுத்த மாயையில் அனந்த தேவரார் கலக்குண்ட பாகமாகிய காரண சரீரத்தை பொருந்தி, மாயையின் வயிற்றுள் மண்ணிங்கும் போது காரண சரீரத்தை பொருந்தி, அதாவது இந்த அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம் இருக்கின்றதே அந்த மாயை அதை வயிறாக உருவகம் செய்கின்றான். அதாவது ஒரு பிறவி பிறந்து வருவதற்கு முன்னால கருவில் இருந்து பிறந்து வருகின்றது அல்லவா உயிர்கள் இந்த உலக வாழ்க்கையில. அது மாதிரி முதன் முதல்ல எந்த வயிற்றுக்குள்ள இருந்தது, தாயின் வயிற்றுக்குள்ள இருப்பது அது தூள சரீரம் வளர்ந்து வருகின்ற நிலை. தூள சரீரம் வெணிக்கீடாக பெற்று அந்த தூள சரீரம் வந்து சிறியதாக இருந்து அப்படி வளர்ந்து வருகின்ற நிலை அது தாயின் வயிற்றிலே கருவில் இருப்பது. ஆக பிறவின்னு முதன் முதல்ல எடுக்கும் போது இந்த ஆன்மா யாரோட வயிற்றுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது காரண சரீரம் என்பதுதான் அதுக்கு அந்த வயிறு. அதான் அருமையா உருவகம் செய்தார். இது முன்னாலேயும் ஒரு பாடல்ல மாயாள் தன் வயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார். ரெண்டாம் சூத்திரத்துல மாயாள்னு மாயைய பெண்ணா உருவகிச்சு அவருடைய வயிறாக இந்த காரண சரீரத்தை தான் சொல்லியிருக்கின்றார். மாயையின் வயிற்றுள் மண்ணி, மாயையினுடைய வயிற்றுக்குள்ளே நிலை பெற்று இருந்ததுன்னா காரண சரீரத்துக்குள்ளே நிலை பெற்று வரும் செயல் ஞானம் இச்சை, அதாவது வரும் செயல் ஞானம் இச்சை செயல் வரும் அப்படின்னு மாற்றிக்கொள்ளணும். ஞானம் அறிவு, அப்புறம் இச்சை செயல்கள், வரும்னா விளங்கப்பெறும். எப்படி விளங்கப்பெறும்னா பகுத்து உணர்வாக, பகுத்து உணரப்படும் உணர்வாக விளங்கப்பெறாது, ஒரு தொகுப்பாக விளங்கப்பெறும். இது இன்னது அப்படின்னு விடயங்களை அறியத்தக்க அறிவாக விளங்கப்படாது. அப்படி ஏதோ ஓர் அறிவும் இல்லாமல் இருந்த சடம் மாதிரி இருந்த நிலை மாதிரி ஏதோ ஒரு அளவுக்கு அறிவு விளங்கும். அது மிக மிக கீழான அறிவு நிலை. அது இப்படிப்பட்டது நம்மால வந்து ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடவில்லை. ஆகையினாலே இந்த தூள சரீரத்தை பெற்றால்தான் புறத்தே உள்ள ஐம்புலங்களை அறிய முடியும். சூக்ம சரீரத்தை கொண்டு கனவுலக விடயங்களை அறிகின்றது, உறக்கம் இவற்றெல்லாம் கூட இதையும் அறிவதில்லை. அப்படி இருக்கும்போது அதற்கும் முத முதல் நிலையிலே காரண சரீரத்தை பெற்றவுடன் விளங்கக்கூடிய அறிவு, அது பகுத்துணர்தல் இல்லாத ஒரு பொதுவகையான அறிவு, அறிவினுடைய ஆரம்ப நிலை. அதை சமட்டி ரூபம் என்று சொல்வார்கள். அதாவது அறிவு இச்சை செயல்கள் பகுக்கப்பட்டு விளங்கவில்லை. இந்த மாதிரியான அறிவு இந்த மாதிரியான செயல்னு பகுத்துணர முடியாதபடி தொகுப்பாக விளங்குகின்ற நிலை, அதை சமட்டி ரூபம்னு சொல்வார்கள். அதான் பொது வகையால் சமட்டி ரூபமாய் விளங்கப்படும். ஏன்னா பின்னால வந்து இதனினும் விளக்கமாக அறிவு விளங்கும்னு சொல்றார். எப்போன்னா அந்த காரண சரீரத்துக்கு அப்புறம் கஞ்சுக சரீரத்தை பெற்றவுடன் ஏகதேச அறிவு விளங்கும் ஆன்மாவுக்கு. அது இதைவிட மேலான அறிவு. அப்ப அறிவிச்ச செயல்கள் பிரிந்து விளங்கும் விஎஸ்டி ரூபமா. ஆயும் அப்படின்னு ஒரு சொல் போட்டிருக்காரு. அப்ப ஆயுதல் அப்படின்னா கொஞ்சம் பகுத்துணர்வு வந்தாதான் ஆராய்ச்சி என்பது இருக்கும். ஆயும்னு சொன்னதுனால அங்க பிரிந்து விளங்கும், அறிவிச்ச செயல்கள் பிரிந்து விளங்கும், விஎஸ்டி ரூபமாய் விளங்கும் அங்க பெறப்படுறதுனால இங்க முதல்ல சொன்னது சமட்டி ரூபம் பிரிந்து விளங்காத நிலைன்னு அப்படி உய்த்து உணரணும். ஆகவே இங்கு மாயையின் வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை வரும். மாயையின் வயிற்றுள், அதாவது காரண சரீரத்துக்குள்ள மண்ணி உயிரானது நிலை பெற்று இருந்ததால் செயல் ஞானம் இச்சை வரும். செயல் ஞானம் இச்சை என்ற மூன்றும் பொதுவகையால் விளங்கப்பெறும். அப்போ இந்த காரண சரீரத்தை சேராட்டா இந்த பொது வகையால் கூட அறிவிச்ச செயல்கள் விளங்க முடியாது, ஆணவமலத்தால் முற்றிலுமா தடைபடும். அப்ப இந்த காரண சரீரம் எப்ப சேர்ந்ததோ அப்ப ஆணவமல சக்தி கொஞ்சம் குறையுது. அப்போ ஆன்மாவின் அறிவிச்ச செயல்கள் கொஞ்சம் விளங்குது, பொது வகையால் விளங்குது. அப்ப மண்ணி வரும் என்பதை நாம காரண காரியமா வச்சுக்கொள்ள வேண்டும். காரண சரீரத்தில் மண்ணியதால் நிலை பெற்றதால் ஆன்மாவுக்கு அறிவிச்ச செயல்கள் வரும் அப்படின்னு. மழை பெய்ய குளம் நிறையும், அல்லது மழை பெய்து குளம் நிறைந்தது அப்படின்னா மழை பெய்ததால் குளம் நிறைந்தது அப்படின்னு கருத்து. அங்க மழை பெய்து குளம் நிறைந்தது. அத மாதிரி மாயையின் வயிற்றுள் மண்ணி ஞானமிச்சை செயல் வரும். மாயையின் வயிற்றுள் உயிர் நிலைபெற்றதால் உயிருக்கு அறிவிச்சை செயல்கள் விளங்கின அப்படின்னு காரண காரியமா, அதான் மண்ணி வரும் என்னும் வினையச்ச முடிவு காரணகாரிய பொருட்டாய் நின்றது. கஞ்சுக சரீரத்தை பிறந்த உடனே ஏகதேசமா அந்த ஆயக்கூடிய அறிவு அங்கே விளங்குவதனாலே இங்க வந்து அறிவு வரும்னு சொன்னது பொது வகையால் வரும் என்பது கருத்து என்பதையும் சுவாமிகள் குறிப்புரையிலே சொல்கின்றார்கள். ஏகதேசத்தின் எய்ந்து என முன் வருதலின் ஈண்டு வரும் என்பதற்கு அது பொருளாதல் அறிக என்று சொன்னார்கள். ஏயும் அக்கலாதி மூன்றால் எய்ந்து என்று அடுத்தார சொல்றார். அதன் பின் நம் மாயாதத்துவத்தில் நின்றும் தோன்றும் கலாதிகளாகிய கஞ்சுக சரீரத்தை பொருந்தி ஏகதேசத்தின் இங்கு ஆயும் அவை வியட்டி ரூபமாய் பிரிந்து தோன்றி சிறப்பு வகையால் விளங்கப்படும். இது ஏற்கனவே கருத்து விளக்கம் சொன்னேன். ஆக இதுகாரம் பார்த்த கருத்துக்கள் என்னவென்றால், கேவலாவத்தை பட்டு கிடந்து எந்த அறிவும் விளங்காமல் இருந்த ஆன்மா மாயையின் வயிறு என்று சொல்லக்கூடிய காரண சரீரத்தை பொருந்தி பொது வகையால் தொகுப்பான நிலையிலே சமத்து ரூபமாக அறிவிச்சை செயல்கள் விளங்கப்படும். அப்புறம் கஞ்சுக சரீரத்தை கலாதிகளாகிய கஞ்சுக சரீரத்தை கூடி வியட்டி ரூபமாக சிறப்பு வகையால் அறிவு விளங்கப்படும். அப்புறம் அந்த கரணங்களை எல்லாம் உள்ளடக்கி இருப்பவை முக்குணங்கள். முக்குணங்களும் பிரிந்து விளங்கும் நிலை குணதத்துவம். அந்த குணதத்துவத்திலிருந்து தான் அந்த கரணங்கள் எல்லாம் தோன்றின. இரண்டாம் சூத்திரத்தில் பார்த்திருக்கின்றோம். எனவே அந்த கரணங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற அந்த முக்குணங்களையும் தனக்கு ஒரு சரீரமாக பெறும். அது மூன்றாவது சரீரம், அதே குணசரீரம் என்றார். அதான் வந்து பத உரையை பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு ஏற்ப அருமையாக பதசாரம் செய்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். என்ன அருமையாக செய்துள்ளார்கள்! சுவாமியாருடைய புலிப்புரைக்கு இணங்க மிகச்சிறப்பாக செய்துள்ளார்கள். அண்டக்கரணங்கள் ஆதி பெத்தன்கள் முக்குணங்கள் ஆகி, இந்த இடத்துல பெத்தன்கள் என்பது உள்ளடக்கி இருப்பதுன்னு அர்த்தம். அண்டக்கரணங்கள் ஆதி அண்டக்கரணங்கள் முதலியவற்றை பெத்தன்கள் உள்ளடக்கி இருக்கின்ற முக்குணங்களாகி, முக்குணங்களாகிய சரீரத்தை பெற்று, ஆக அந்த குணசரீரத்தையும் பெற்ற பிறகு இப்ப ஆன்மாவுக்கு என்ன தகுதி வந்துட்டுதுன்னா, சூக்ம சரீரத்தையும் தூள சரீரத்தையும் பெறக்கூடிய தகுதி வந்தாச்சு. இந்த மூன்று சரீரங்களையும் பெற்றால்தான் அந்த தகுதி வரும் இல்லையா. மூன்று ஆண்டுகள் இளங்கலை பட்டம் வாங்கினால்தான் அப்புறம் முதுகலை பட்டம் வாங்குறது, ஆராய்ச்சி பட்டம் வாங்குறது, அந்த தகுதியெல்லாம் அப்பந்தானே வரும் படிமுறையில. அந்த மாதிரி இந்த மூன்று சரீரங்களை முதலிலே ஆன்மா பெற வேண்டும். அதை பெற்றாச்சு. காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். அதான் கடைசியில் சொல்றாங்க, எல்லாம் காயம் கலந்து உடன் நிற்கும் பதவுரையில. அவ் அறிவிச்சை செயல்கள் முன்னர் கூறப்படும் இரு சரீரங்களிடமாக வரும் விடயங்கள் வியாபரிக்கப்படும் என்க. இப்படி காரண சரீரத்தால் பொது வகையாக விளங்கிய ஆன்ம அறிவு, கஞ்சுக சரீரத்தால் சிறப்பு வகையால் விளங்கிய ஆன்ம அறிவு, அப்புறம் குணசரீரத்தையும் அந்த ஆன்ம அறிவு பெற்றவுடனே இனி வருகின்ற பாடலில் சொல்லக்கூடிய சூக்கும சரீரத்தை பெறுவதற்கும் தூள சரீரத்தை பெறுவதற்கும் தகுதி உடையதாக அந்த சரீரங்களை பெற்று அவற்றினால் அறியத்தக்க விடயங்களை அறியக்கூடிய ஒரு நிலையிலே ஆன்மா இப்பொழுது விளங்குகின்றது. அந்த இரு சரீரங்களிடம் இடமாக வரும் விடயங்களின் வியாபரிக்கப்பெறும். அங்க வியாபரித்தல்னா தொழில் செய்து அந்த விடயங்களை அறிதல் தான் அங்க செய்யக்கூடிய தொழில். சூக்ம சரீரம் தூள சரீரங்களெல்லாம் பெறக்கூடிய தகுதி வந்தாச்சு என்றாலும் நாம் அங்கே புரிஞ்சு கொள்ளலாம். எல்லாம் அப்படின்னு இருக்கு பாடல்ல நான்காம் அடி தான், எங்க மூன்றாம் அடியில், மூன்றாம் அடியின் இறுதியில் இருக்கிறது எல்லாம். எல்லாவற்றானும் அப்படின்னு அதுக்கு பொருள். எல்லாவற்றானும் அற்று என்பது சாரியை, ஆண் என்பது உருபு, சாரியையும் உருபும் சேர்த்து விரிச்சுக்கணும். எல்லாம் அப்படின்னா இருக்கு எல்லாவற்றானும் அப்படின்னு விரிச்சுக்கணும். இப்படிலாம் நம்ம விருப்பப்படி விரிக்கலாமா? இது தமிழ் இலக்கிய மரபு. அதற்கு அருமையான எடுத்துக்காட்டு நமக்கு தெரிந்த குரல் தான் சுவாமிகள் காட்டுகின்றார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவங்க எல்லாவற்றானும் தமக்குரியர். எந்த பொருளையும் யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டான். எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றாலும் தமக்கே உரியவர்கள் அப்படின்னாங்க. அங்க எல்லாம்னு சொன்னதை வந்து எல்லாவற்றாலும் அப்படின்னு அங்க பொருள் பண்ண மாதிரி, இங்க சொன்ன எல்லாமும் எல்லாவற்றாலும் என்று பொருள் பண்ண வேண்டும் மிக அருமையாக சொல்கின்றார்கள். இங்க எல்லாம் இந்த பாடல ஏன் வருது அப்படின்னா, அதாவது சூக்கும சரீரம் தூள சரீரம் ரெண்டையும் பெற்று அந்த விடயங்கள் அந்த ரெண்டு சரீரங்களாலும் விடயங்களை அறியக்கூடிய தகுதி இப்போது ஆன்மாவுக்கு வந்திருக்கின்றது என்ற கருத்திலே இங்கே எல்லாவற்றானம் என்பது வந்திருக்கின்றது. எல்லாம் காயம் கலந்து உடன் நிற்கும் இரு சரீரங்கள் எல்லாவற்றானம் சூக்ம சரீரம் தூள சரீரம் ஆகிய எல்லா சரீரங்களானும், எல்லா சரீரங்களானும் அது என்ன செய்யும், விடயங்களை அறியக்கூடிய நிலைக்கு அது வந்திருக்கின்றது என்று சொன்னார். காயம் என்றது ஆகுபெயர், காயம் என்றது ஆகுபெயர், காயத்தால் அறியப்படும் விடயங்கள் அதுதான் காயம்னு சொன்னார். இரு சரீரங்கள் இடமாக வரும் விடயங்கள் என்று உரையில் இருக்கின்றது. ஆகவே உடம்புன்னு சொன்னது உடம்பால் அறியப்படும் விடயங்களை குறித்தது, அதனால அது ஆகுபெயர்னார். ஆக முதல குறிப்புரையில முதல் அடியை பார்க்கலாம். இஞ்ஞனம் பரசரீரம் மூவகைப்படும் என கொள்க. காரண சரீரம், பஞ்சுக சரீரம், குணசரீரம் மூன்றும் பரசரீரம் என்பதை முதல் குறிப்புரை சொல்கின்றது. அப்புறம் ஏற்கனவே பார்த்ததான் இரண்டாவது குறிப்புரை. மாயையில் கலக்குண்ட பாகத்தை வயிறாக உருவகம் செய்தார், மேலே மாயாளுதன் வயிற்று என்றதும் அது. இதுதான் அந்த கலக்குண்ட பாகம்தான் அசுத்தமாயா தத்துவங்கள்ல ஒன்றாக வைத்து எண்ணப்படுவது என்பதையும் சொல்கின்றார்கள். அதுவே அசுத்தமாயா தத்துவம் என தத்துவங்களிடையே வைத்து எண்ணப்படுவதும் என்க, அதாவது வித்யா தத்துவங்கள்ல ஒன்றாக வைத்து எண்ணப்படுவது. இதெல்லாம் தான் சான்றுகள், இந்த குறிப்புரைகள் தான். ஆகி கலந்து நிற்கும் என ஒற்றுமை பற்றி குணவினை குணிமேல் ஏற்றப்பட்டது. சரீரங்கள் எல்லாம் கலந்திருப்பது ஆன்மா அறிவு, அறிவு வந்து குணம், ஆன்மா வந்து குணி. அறிவினுடைய கலப்பு குணியாகிய ஆன்மாவின் மேல் ஏற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆன்மா அறிவு கலந்து நிற்கும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஆன்மா கலந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதான் குணி, குணவினை குணிமேல் ஏற்றப்பட்டது என்று சொன்னார். ஆக இப்படி மூன்று சரீரங்களை பெற்ற ஆன்மா இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு சரீரங்கள் சூக்கும சரீரம் தூள சரீரம், இவை ரெண்டையும் பெற்று வழங்கும். இவை வந்து நமக்கு நம்ம நிறைய தடவை பார்த்த சரீரங்கள் தான், அதனால அவற்றை எளிதாக பார்த்துடலாம். ரெண்டாவது உத்தரத்திலேயே அந்த பிறவி மாறி செல்லும் பொழுது சூக்கும தேகத்திலிருந்து வெவ்வேறு தூள சரீரங்கள் வரும் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகவே சூக்கும சரீரங்களும் நாம அந்த இடத்துல விளக்கமாக பார்த்தது தான். தூள சரீரங்கள் நம்ம வாழ்வியல்லையே அன்றாடம் பார்ப்பது தான். ஆகையினாலே இந்த ரெண்டு சரீரங்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை நாம் எளிதாகவே பார்த்து விடலாம். அந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். இதுல ஒன்று என்னவென்றால், நாம தூள சரீரத்தை கொண்டுதான் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் அறிந்து வருகின்றோம், போக்குவரவு எல்லாம் புரிந்து வருகின்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அறிவதும் சரி, ஏன் போக்குவரவு புரிதலும் கூட சரி, சூக்ம சரீரத்தை கொண்டும் செய்கின்றோம். கனவுல வந்து பல இடங்களுக்கு போறோம், வரும் கனவுலையும் எதெல்லாமோ அறிகின்றோம், அதையெல்லாம் சூக்ம சரீரத்தை கொண்டு செய்கின்றோம். அங்கேயும் வினைகள் பெருகுகின்றன, வினைப்பழங்களும் அனுபவிக்கப்படுகின்றன கனவுலையும். நனவுல அது மாதிரி செய்யற வினைகளும் வினை அனுபவிக்கிற வினைப்படங்களும் அது தனி. நனவு கனவு ரெண்டுமே உண்மை, ரொம்ப அழகாக சொல்வார்கள் ஏகாந்தவாதிகள். வந்து இந்த நனவுலக வாழ்க்கையே வந்து பொய்யும்பார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா கனவு மாதிரியா அப்படிமாங்க. கனவு காண்கின்றவரை அந்த கனவை மெய் என்றுதான் நினைக்கின்றோம், கனவு நீங்கிய பின் அதை பொய் என்று உணர்கின்றோம். அது மாதிரிதான் அந்த நனவுலக வாழ்க்கையும் மெய்யன்னு நினைக்கிறோம். எப்போ வந்து பிரம்மஜானம் வருதோ அப்ப அந்த நனவுலக வாழ்க்கையும் பொய்ன்னு தெரிந்து கொள்வோம் அப்படிம்பார்கள். சைவ சித்தாந்தத்தில் அதை நேர் மாறாக சொல்லி அருமையாக மறுத்து விடுகின்றார்கள். எப்படி என்றால், கனவை பொய் என்று யார் சொன்னது? அது பொய்யா இருந்தா தானே அது மாதிரி நனவும் பொய்ன்னு சொல்லலாம். கனவே மெய் தான். நனவு எப்படி மெய்யோ அது மாதிரி கனவும் மெய் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏகாந்தவாதம் வந்து கனவு எப்படி பொய்யோ அதுபோல் நனவு பொய் என்று சொல்கின்றது. சைவ சித்தாந்தம் நனவு எப்படி மெய்யோ அதுபோல் கனவும் மெய் என்று சொல்கின்றது. அப்படி அருமையான ஒரு விவாதங்கள். அதுக்கு நல்ல சான்று இந்த பாடல் தான். கனவுலையும் வந்து நாம வினை செய்கின்றோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றோம், போக்குவரவு செய்கின்றோம், அத மாதிரி நனவுலையும் செய்கின்றோம். இப்படி உயிர்கள் வந்து இப்படி சூக்ம சரீரத்தை கொண்டு வினைகளை செய்து போக்குவரவு புரிந்து வருகின்றது, தூள சரீரத்தை கொண்டு வினைகளை செய்து போக்குவரவு புரிந்து வருகின்றது. ஆகவே இது நனவு கனவு முதலிய ஐந்து அவத்தைகளை அடைந்து வருகின்றது. அதுல உயிர்ப்படங்கள் இருந்தா சொல்வார்கள் இந்த இடத்துல, உயிர்ப்படங்கள் முதலாக ஐந்து அவத்தைகள். ஏன்னா இப்ப நாம வந்து நனவு நிலையில விழித்துக் கொண்டிருக்கின்றோம், அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி போவோம் ராத்திரி ஆக ஆக. அப்ப வந்து நாம சொல்லலாம் இது வந்து ஒடுக்க முறை. முத முதல்ல பிறவி எடுக்கும் பொழுது அறியாமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கம் பெற்றுதானே நனவு நிலைக்கு வருகின்றது உயிர். முதல்ல அந்த பரசரீரம்லாம் பெற்று, அப்புறம் சூக்கும சரீரம் பெற்று, அப்புறம் தூள சரீரம் பெற்ற பிறகுதான் நனவு நிலைக்கு வருகின்றது. ஆகவே அது துரியாதீதத்திலிருந்து தான் சாக்கிரத்துக்கு வந்திருக்கணும் ஆரம்பத்தில், அதாவது உயிர் படங்களில் இருந்துதான் படிப்படியா நனவுக்கு வந்திருக்கணும். அதனால இங்க அதீதம் முதல் ஐந்தவத்தை பட்டு நிற்கும் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவாங்க. சாக்கிரம் முதலாக சொன்னால் அது வந்து ஒடுக்க முறை அப்படின்னு சொல்லுவார்கள். இதை இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். இப்ப சூக்கும தேகியாகி தூள ரூபத்தின் மன்னி சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்கடு வரவும் எல்லாம் புரிந்து புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பழங்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா. எப்படி படிப்படியா ஆன்மா வந்து விளக்கிட்டு வர்றாரு பாருங்க. முதல்ல நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி பசுவன நிற்கும் ஆன்மா. தன் அறிவித்த செயல்கள்லாம் ஆணவ மனத்திலே முழுமையாக தடைபட்டு ஒன்றையும் அறியாமல் அசித்தான் தன்மையோடு சித்து பொருளா இருந்தாலும் அசித்து பொருள் எப்படி அறியாதோ அது மாதிரி ஒன்றையும் அறியாமல் கேவலாவத்தைப்பட்டு கிடந்தது அந்த ஆன்மா. சிவபெருமான் அவன் காட்டிய அந்த பரன் கருணையினாலே எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூட அந்த அறிவு கூட ஆன்மாக்களுக்கு கிடையாது. சுவாமி தாமாகவே முன்வந்து பரங்கருணை தடங்கடலாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் தாமாகவே முன்வந்து சரீரங்களை வழங்குகின்றார். ஆன்மாவின் அறிவு படிமுறையில் வளரத்தக்கது, அது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் ஆன்ம அறிவு பற்றி சொல்லும்போது அறிவித்தால் அறிவது மட்டும் சொல்லுவாங்க. அறிவித்தால் அறிவதிலையும் ரொம்ப முக்கியம் படிமுறையில் அறிவது. இப்போ மணிவாசக பெருமான் போன்ற அருளாளர்களுக்கு குருவாக வந்து அறிவிக்கின்றார், ஆனால் நம் போன்ற எல்லோருக்கும் அறிவிப்பதில்லை. அவரும் அறிவித்தால் அறியும் உயிர் தான், நாமும் அறிவித்தால் அறியும் உயிர் தான், ஆனால் அறிவித்தால் படிமுறையில் தான் அறியும். அப்ப மணிவாசக பெருமானுடைய அந்த நிலையை எட்டுவதற்கு நாம் இன்னும் எத்தனையோ படிமுறைகளை கடக்க வேண்டியுள்ளது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்ம அறிவு அறிவித்தால் அறிவது மட்டுமல்ல, அறிவித்தாலும் படிமுறையில் அறிந்து வருவது படிப்படியாக, அதைத்தான் சோபான முறைன்னு சொல்வார்கள். அப்படி படிப்படியாக அறிந்து வருவது. அதனால இந்த ஆன்ம அறிவை விளக்கும் பொழுது படிமுறையில கொஞ்சம் கொஞ்சமா தான் விளக்கணும் அப்படின்னு சுவாமி கருத்தில் கொண்டு முதல்ல இந்த காரண சரீரத்தை அருளி ஆன்மாவின் அறிவை அப்படி பொது வகையால் விளங்க செய்தார். அது பிரிந்து விளங்காமல் ஒரு தொகுப்பாக விளங்குகின்றது சமஷ்டி ரூபமாக. அப்புறம் கஞ்சுக சரீரத்தை பூட்டினார். கஞ்சுக சரீரத்தை சேர்த்த உடனே சிறப்பு வகையால் வியஷ்டி ரூபமாக விளங்கப்படுது. அப்புறம் முக்குணங்களால் ஆகிய குணசரீரத்தை கூட்டி வைத்தார். அப்புறம் குணசரீரத்திலிருந்து அந்த கரணங்கள்லாம் வந்த உடனே அந்த கரணங்களை கருவியாக கொண்ட சூக்ம சரீரத்தை கூட்டுகின்றார். அப்புறம் ஐம்புரிகள் முதலானவை இருக்கக்கூடிய தூள சரீரத்தையும் சேர்க்கின்ற. இந்த சரீரங்களை பெற்ற ஆன்மா சாக்கிரம் முதலிய ஐந்தவத்தைகளை அடைந்து போக்குவரவுகள் புரிந்து வினைகளை செய்து வினைப்பழங்களை நுகர்ந்து வருகின்றது. அப்ப கேவலாவத்தையில அறியாமையில மூழ்கி கிடந்த ஆன்மா பரசரீரமாகிய மூன்று சரீரங்களை பெற்று அப்புறம் சூக்ம சரீரம் தூள சரீரத்தை பெற்று கனவு நனவுல போக்குவரவு செய்து வினைகளை ஈட்டி பிறந்தும் இறந்தும் வருகின்றதுன்னு அப்படி படிப்படியாக ஆன்ம வரலாறை சொல்லக்கூடிய இந்த மூன்று பாடல்களும் ரொம்ப அற்புதமானது. இந்த பாடலுக்கு பொருளை பார்த்து விட்டு இந்த மூன்று பாடலையும் அப்படி சேர்த்து நாம வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆன்மா இந்த பாடலும் ஆன்மான்னு முடிவதுதான். ஆனா மூன்று பாடல்களுக்கும் உள்ள அந்த அருமையான ஒற்றுமை அது, ஆன்மான்னு முடிவு. இந்த பாட்டு கேவலாவத்தை பட்டு கிடக்கின்ற நிலையை சொன்ன பாட்டும் ஆன்மானு முடிஞ்சது. பரசரீரத்தை பெறும் அப்படின்னு சொல்ற பாட்டும் ஆன்மானு முடிஞ்சது. சூக்ம தூள சரீரங்களை பெறுகின்றதுன்னு சொல்ற இந்த பாட்டும் ஆன்மானு முடியுது. மூணு பாட்டிலுமே கடைசியில் இருக்கிற ஆன்மாவை தான் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு பொருள் பண்ணணும். அதனால இங்கேயும் ஆன்மா என்பதை முதல்ல வைத்துக் கொண்டு ஆன்மா. போன பாடல்ல ஆன்மான்னு சொல்லும் போது அதுக்கு முந்தின பாடல்ல கேவலாவத்தை சொன்னார். எனவே கேவலாவத்தை பட்டு கிடந்த அந்த ஆன்மாவானது இப்படி பரசரீரத்தை பெறுகின்றது அப்படின்னு போன பாடல்ல சொன்னோம். இங்க ஆன்மான்னு சொல்லும் பொழுது அப்படி பரசரீரம் மூன்றையும் படிமுறையால் பெற்ற ஆன்மாவானது அப்படின்னு சொல்லி தொடங்கணும். அவ்வளவு அருமையாக சிவஞான சுவாமி அப்படி சங்கிலி தொடர் போல பொருள் சொல்லி வருகின்றார்கள். ஆன்மா அஞ்ஞனம் பரசரீரம் மூன்றையும் முறையான் எய்திய ஆன்மா, காரண சரீரம் அதுக்கப்புறம் கஞ்சுக சரீரம் அதுக்கப்புறம் குணசரீரம் அதான் முறையாக பெறுதல். அஞ்ஞனம் பரசரீரம் மூன்றையும் முறையான் எய்திய ஆன்மா சூக்கும தேகியாகி பின் சூக்கும தேகத்தை பொருந்தி, பரசரீரம் மூன்றையும் பெற்ற பிறகு சூக்கும தேகத்தை பொருந்தி போக்கோடு வரவும் எல்லாம் புரிந்து, பாத்தீங்களா சூக்கும தேகத்தை கொண்டும் போக்குவரவு செய்கின்றது, கனவுல நிகழ்வது. தூளதேகத்தை பெறுவதற்கு முன்பே சூக்கும தேகத்தை பெற்றதுன்னா அது இந்த தூளதேகத்தை பெறுவதற்கு முன்பே போக்குவரவு செய்திருக்கின்றது என்பதும் நாம இங்க உணர வேண்டியிருக்கு. அந்த உண்மையும் இங்க இருக்கிறது. சூக்கும தேகத்தை பொருந்தி யாண்டும் போக்குவரவுகள் செய்து புண்ணிய பாவங்கள் பலன்கள் எல்லாம் ஆக்கியும் அருந்தியும், சூக்கும தேகத்தை கொண்டு புண்ணிய பாவம் செய்தா அப்படின்னா அது சூக்குமமாகிய புண்ணிய பாவங்கள், எண்ணங்களாக மட்டும் அது இருக்கும், செயல்களா இருக்காது. ஸ்தூல தேகத்தை கொண்டு செய்யற செயல்களா இருக்காது, எண்ணங்களா மட்டும் அந்த வினைகள் இருக்கும். அதனால அது சூக்குமமாகிய இருவினைகள். சூக்குமமாகிய இருவினை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும் அப்புறம் தூள ரூபத்தின் மண்ணி. ஆக முதல்லயே சூக்ம சரீரத்தை பெற்றே அந்த சூக்ம சரீரத்தை கொண்டு போக்குவரவு செய்து சூக்குமமான நன்மை தீமைகளை எல்லாம் செய்கின்றது, செய்து போக்குவரவு எல்லாம் செய்கின்றது. அப்புறம் தான் அந்த சூக்ம வினைகளுக்கு ஈடாக எந்த தூளதேகத்தை பெறணுமோ அதை பெறுகின்றது. ஆகவே மிக முக்கியமான பாடல்கள் இந்த மூன்று பாடல்களும். அந்த சூக்ம வினைகளை எல்லாம் செஞ்சதுனால அவற்றுக்கு ஈடாக தூள சரீரத்தை பொருந்தி, அதான் தூள ரூபத்தின் மண்ணி, பின் தூள சரீரத்தை பொருந்தி, தூள சரீரத்தை கொண்டும் போக்குவரவு எல்லாம் செய்து. ஆகவே போக்கோடு வரவெல்லாம் புரிந்துங்கிறத இங்கேயும் சேர்த்துக்கணும். தூள சரீரத்தை பொருந்தி எங்கும் போக்கோடு வரவெல்லாம் புரிந்து, அது நீக்கிறோம் அங்க போறோம் வாரம் இல்லையா, இந்த போக்குவரவு எல்லாம் புரிந்து, புண்ணியம் பாவங்கள் பயன்கள் எல்லாம் ஆக்கியும் அருந்தியும். இது என்ன? இது தூளரூபமான புண்ணிய பாவங்கள். தூள உடம்பு பெற்று செய்தவெல்லாம் சூக்மமான வினைகளை விடவும் கொஞ்சம் வெளிப்படையான வினைகள். இந்த தூளரூபமான புண்ணிய பாவங்களை எல்லாம் செய்து அவற்றின் பயன்களை நுகர்ந்து சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையில் தங்கி நிற்கும். சாக்கிரம் முதல் இருக்கு சுவாமிகள் உரையில வந்து அதீதம் முதல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தோற்ற முறையில சொல்லியிருக்காங்க. சாக்கிரம் முதல்னு பாடல சொன்னது ஒடுக்க முறை, முதலே சொன்னேன். சாக்கிரம் முதலிய ஐந்தவத்தை பட்டு நிற்கும் என்க சுவாமிகளுடைய பொழிப்புரை. அம்மூன்றையும் முறையான் எய்திய பின், எம் மூன்றையும் காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம், அம்மூன்றையும் முறையான் எய்திய பின் சூக்கும தேகத்தை பொருந்தி போக்குவரவு செய்து சூக்கும வினைப்பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும், தூள சரீரத்தை பொருந்தி போக்குவரவு செய்து தூள வினைப்பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும், இவ்வாறு அதீதம் முதல் அஞ்சவத்தை பட்டு நிற்கும் என்பதாம். அதீதம் முதல் உயிர்ப்படங்கள் முதல் நனவு இறுதியாக என்று தோற்ற முறையிலே சொன்னார்கள். பாடல சாக்கிரம் முதல் நனவு முதல் இருக்கேன்னு அது ஒடுக்க முறை என்பதை குறிப்புரையிலே கூறுகின்றார்கள். சாக்கிரம் முதல் என்றது ஒடுங்கு முறை பற்றி கூறியதன அறிக என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த மூன்று பாடல்களும் அப்படி ஆன்ம வரலாறை மிக அற்புதமாக சொல்கின்றன. இப்பொழுது இந்த மூன்று பாடல்களையும் நாம் சேர்த்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆன்மாவினுடைய உண்மையான இலக்கணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சொல்வதற்கு எவ்வளவு அரியது இது. ஒவ்வொரு சமயவாதிகள் சொன்னார்களே, அவருடைய ஒவ்வொருவருடைய கருத்திலும் ஏதாவது பொருந்தாமல் இருந்து கொண்டுதான் இருந்தது. இதுதான் ரொம்ப சிறப்பாக எல்லா விதமான தடைகளுக்கும் விடையளிக்கக்கூடிய முறையிலே எல்லாவித ஐயங்களுக்கும் அப்பாற்பட்டு உண்மை என்று நிறுவக்கூடிய ஒரு உன்னதமான சிறப்பில் வைத்து அந்த சித்தாந்த உண்மையினை இங்கே அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கூறி செல்வது நம்முடைய சிவஞான சுவாமியுடைய உரை வளத்தினாலே நாம் உணர்ந்து உய்யத்தக்க வகையிலே இருக்கின்றது. ஆக ஆன்ம வரலாறை கூறுகின்ற, ஆன்மாவினுடைய வரலாறை கூறி அதன் மூலம் அதனுடைய இலக்கணத்தை உணர்த்துகின்ற இந்த மூன்று பாடல்களையும் நாம் இப்பொழுது இணைத்து படித்து பார்ப்பது நலம் பயக்கும். அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் நின்றாய், வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி, நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி, பசுவென நிற்கும் ஆன்மா மாலையின் வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை, ஏயும் அக்கனாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து, இங்கு ஆயும் முக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் காயபெத்தங்களாகி கலந்துடன் நிற்கும் ஆன்மா சூக்கும தேகியாகி தூள ரூபத்தின் மண்ணி சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி, எங்கும் போக்கொடு வரவும் எல்லாம் புரிந்து, புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பழங்கள் எல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா என்று அருமையாக சொன்ன இந்த மூன்று பாடல்களை, மிக முக்கியமானவை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், ஆன்மாவை குறித்த அநேகமான அடிப்படை கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கின்ற மூன்று பாடல்களையும் நம்முடைய உள்ளத்திலே நன்கு பதித்துக் கொண்டு இனி வரக்கூடிய அருமையான பாடல்களை எல்லாம் வரக்கூடிய சிந்தனையிலே திருவருளாரை செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இன்றைய சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞான இவர்கள் பொழிப்புரையினை சிந்திப்பதற்கு ஒருவருள் பாலித்த சீர்வளர்ச்சியில் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திரு சிற்றம்பலம்.